நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஜனவரி மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும் பின்னர் தொடரும் செய்தி அரங்கில், இன்று மாலை அந்தமான் கடற்பரப்பில் தமிழ்நாட்டிலிருந்து சென்றவர்கள் உட்பட பலரை ஏற்றிச் சென்ற படகு விபத்துக்குள்ளானதில் பலர் உயிரிழந்துள்ளார்கள். இதுகுறித்து அந்த பகுதியின் சுற்றுலாத்துறை இயக்குநர் விஸ்வகண்ணன் தெரிவிக்கும் விவரங்கள்.
இந்த படகு விபத்துங்க அந்தமான்ல வந்து நார்த் பேன் ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்து பக்கத்துல நடந்தது. இன்னைக்கு மாலை சுமார் 4 மணிக்கு இந்த விபத்து நடந்ததுங்க. இது வரைக்கும் 21 உடல்கள் கிடைச்சிருக்குங்க. ஆஸ் ஆஃப் நவ் ஒரு 43 பேர் போனா தெரியும்.
இந்திய இலங்கை மீனவர்களிடையே நாளை சென்னையில் நடைபெற உள்ள பேச்சுவார்த்தைகள் தொடர்பில் அது குறித்த ஒரு பார்வை.
எல்லை தாண்டி வருவதை உடனடியாக இரு பகுதியினரும் நிறுத்த வேண்டும். ஒரு நாள் கூட எங்களது எல்லைக்குள்ள மீன்பிடிப்பதற்கு அனுமதிக்க முடியாது என்பதை திட்டவட்டமாக எங்களுக்கு சொல்லும்படி சொல்லியிருக்கிறார்கள்.
இந்தியாவில் மிகப்பெரும் முதலீட்டுடன் கூடிய தொழிலாக சிகை அலங்கார தொழில் வளர்ந்து வருவது பற்றிய செய்தியும், பர்மிய தமிழர்கள் குறித்த தொடரின் 16ஆவது பாகமும் கேட்கலாம். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கை.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை. வாசிப்பவர்கள் ஜெயபிரகாஷ் நல்லசாமி மற்றும் பூபாலரத்னம் சீவகன்.
எகிப்தில் கடந்த ஆண்டு முன்னாள் அதிபர் முகமது மோசியை இராணுவம் பதவியிலிருந்து அகற்றிய பின்னர், அங்கு எட்டப்பட்ட திட்டத்துக்கு மாறாக நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக அதிபர் தேர்தலை நடக்கும் என்று எகிப்தின் இடைக்கால அதிபர் அத்லி மன்சூர் அறிவித்திருக்கிறார். இராணுவ தளபதி ஜெனரல் அப்தல் ஃபட்டா அல் சிசி அதிபர் தேர்தலில் நிற்பார் என்று வெளியான ஊகங்களுக்கு இந்த அறிவிப்பு மேலும் எண்ணெய் ஊற்றியிருக்கிறது. ஹஸ்னி முபாரக்கை பதவி கவிழ்த்த எதிர்ப்பு எகிப்து எழுச்சியின் 3வது ஆண்டு நிறைவையொட்டி இன்று சனிக்கிழமை என்று கெய்ரோவில் தஹ்ரீர் சதுக்கத்தில் கூடிய 1000கணக்கானவர்கள் இராணுவ தளபதியை தேர்தலில் போட்டியிடுமாறு கேட்டுக்கொண்டனர். இதனிடையே நாட்டின் பல பகுதிகளிலும் அரசாங்க எதிர்ப்பு ஆர்ப்பாட்டக்காரர்களுடன் அரச படையினர் மோதியதில் குறைந்தது 49 பேர் கொல்லப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
இந்தியாவின் அந்தமார் மற்றும் நிக்கோபார் தீவுகளுக்கு அருகே படகு ஒன்று விபத்துக்குள்ளானதில் குறைந்தபட்சம் 21 பேராவது பலியாகி இருக்கின்றார்கள். அந்தமான் நிம்புகார் தீவு கூட்டத்தின் தலைநகரான போர்ட் பிளேயருக்கு அருகே நீரில் மூழ்கிய பொழுது அதில் 40க்கும் அதிகமானோர் இருந்ததாக அதிகாரிகள் கூறுகின்றார்கள். இவை குறித்த தகவல்களை நேயர்கள் பின்னர் கேட்கலாம். அடுத்ததாக, தாய்லாந்தின் தலைநகர் பேங்காக்கில் அரசாங்க ஆதரவாளர்களுடனான மோதல் ஒன்றின் பொழுது அரசு எதிர்ப்பு போராட்ட இயக்கத்தின் தலைவர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார். ஒரு கூட்டத்தில் பேசிக் கொண்டிருந்த பொழுது சுதின் டட்டின் அவர்கள் துப்பாக்கியால் சுடப்பட்டார். நகரின் வாக்களிப்பு நிலையங்களில் கையளப்புகள் நடந்திருக்கின்றன. அடுத்த வாரம் நடக்கவிருக்கும் பொதுத் தேர்தலுக்காக வாக்காளர்கள் முன்கூட்டியே வாக்களிப்பில் கலந்து கொள்வதை தடுக்கும் நோக்கில் தலைநகரிலும் நகரின் ஏனைய நகரங்களிலும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் வாக்களிப்பு நிலையங்களுக்கு வாசல்களுக்கு பூட்டுக்களை போட்டு பூட்டியதுடன் வாக்காளர்களையும் துன்புறுத்தியிருக்கின்றார்கள். பேங்காக்கில் இருக்கின்ற 50 வாக்களிப்பு நிலையங்களில் வாக்களிப்பு முற்றாக தடுக்கப்பட்டது அல்லது நிறுத்தப்பட்டிருக்கின்றது. ஆனால் நாட்டின் பெரும்பாலான இடங்களில் சம்பவங்கள் எதுவுமின்றி வாக்களிப்பு நடந்ததாக அரசாங்கம் கூறுகின்றது.
கிழக்கிந்திய மாநிலத்தில் பழங்குடி சமூக தலைவர்களின் உத்தரவின் பேரில் சக கிராமத்தவர்களால் கூட்டாக பாலியல் வல்லுறவுக்கு உள்ளானதாக கூறும் இளம் பெண்ணின் குடும்பத்தினர் போலீஸ் காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். மேற்கு வங்க மாநிலத்தில் இந்த பாலியல் வல்லுறவு சம்பவம் நடந்ததாக சக கிராமத்தவர்களில் பலரும் கடுமையாக மறுத்திருந்த நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. வேறு சமூக ஆடவர் ஒருவருடன் காதல் உறவு வைத்திருந்தமைக்காக கிராம தலைவர்களின் உத்தரவின் பேரில் கும்பல் ஒன்றினால் தான் பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்டதாக குறித்த இளம்பெண் குற்றஞ்சாட்டுகிறார். அண்டை கிராமத்தில் இருக்கின்ற அவரது காதலனின் வீட்டுக்கும் போலீஸ் காவல் அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பில் 13 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
உக்ரைனிய தலைநகர் கியேவில் முக்கிய சதுக்கத்தில் போராட்டம் ஒன்றின் பொழுது கடந்த வாரம் சுட்டுக் கொல்லப்பட்டவர்களுக்கான அஞ்சலி பூசைக்காக கியேவில் ஒரு ஊர்வலம் ரத்து செய்யப்பட்டிருந்த போதிலும், ஏனைய இடங்களில் புதிய தேர்தலை கூறுகின்ற எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து தமது போராட்டங்களை நடத்துகின்றார்கள். சனக்கூட்டத்தின் நடுவே பிரேதப்பட்டி ஒன்றை தாங்கி வந்தவர்கள் இந்த கொலைகளுக்காக போலீசார் மீது குற்றஞ்சாட்டி அழுது கோஷங்களை எழுப்பியிருக்கின்றார்கள். போலீசார் அந்த குற்றச்சாட்டை மறுத்திருக்கின்றார்கள். வடக்கு, கிழக்கு, தெற்கு மற்றும் மத்திய உக்ரைன் பகுதிகளில் 1000கணக்கான ஆர்ப்பாட்டக்காரர்கள் அரசாங்க கட்டிடங்களை முற்றுகையிட்டதாக தெரிகின்றது. சில மோதல்களின் பொழுது போலீசார் கண்ணீர் புகை மற்றும் புகை குண்டுகளையும் பயன்படுத்தியிருக்கின்றார்கள்.
வத்திகானில் சென்ட் பீட்டர் சதுக்கத்தின் மாடத்திலிருந்து பறக்கவிடப்பட்ட 2 வெண்புறாக்கள் 2 பெரிய பறவைகளால் தாக்கப்பட்டுள்ளன. பாப்பரசரின் வாராந்த பிரார்த்தனை கூட்டத்தின் போது சமாதானத்தின் அடையாளமாக இந்த வெண்புறாக்கள் பறக்கவிடப்பட்டன. சிறிது நேரம் சென்றதும் கடற்புறா ஒன்றும் கருப்பு காகம் ஒன்றும் பறந்து வந்து 2 புறாக்களையும் கொத்த தொடங்கின. இறகுகள் கொட்ட கொட்ட புறாக்கள் தப்பிச் செல்வதற்காக போராடியதை பல்லாயிரக்கணக்கான மக்கள் கண்டனர். உக்ரைனில் அமைதி ஏற்பட வேண்டும் என்று பாப்பர்சர் முன்னதாக கோரிக்கை விடுத்தமை குறிப்பிடத்தக்கது.
செய்தி அரங்கில் முதலாவதாக, இந்தியாவின் அந்தமான் பகுதியில் இன்று மாலை ஒரு படகு விபத்துக்குள்ளானதில் பலர் உயிரிழந்துள்ளார்கள். காணாமல் போனவர்களை தேடும் நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இதுகுறித்த கூடுதல் தகவல்களுக்காக அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் சுற்றுலாத்துறை இயக்குநர் விஸ்வகண்ணன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
இந்த படகு விபத்துங்க அந்தமான்ல வந்து நார்த் பேன் ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்து பக்கத்துல நடந்தது. இன்னைக்கு மாலை சுமார் 4 மணிக்கு இந்த விபத்து நடந்ததுங்க.
இல்ல, இதுவரைக்கும் எத்தனை பேர் உயிரிழந்ததா தகவல்கள் கிடைச்சிருக்கு?
உயிரிழந்தவர்கள்
இந்தியாவின் எந்த பகுதியை சேர்ந்தவர்கள்? அதில் தமிழர்கள் யாராவது இருந்தாங்களா?
இதுவரைக்கும் எங்களுக்கு கிடைச்ச தகவல் படி வந்து 32 பேர், 29 adults, 3 குழந்தைகள் வந்து தமிழ்நாட்டுல காஞ்சிபுரத்துல இருந்து அங்க இந்த விபத்துக்கு உள்ளான போட்ல வந்து பயணம் செஞ்சிருக்காங்க. மத்தவங்க வந்து அதுல வந்து கொஞ்சம் பேர் பாம்பேல இருந்து வந்திருக்காங்க, மும்பைல இருந்து கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க. சோ அந்த இன்ஃபர்மேஷன் இப்பதாங்க we are trying to find out and trace the information.
இப்போ உயிரிழப்புக்கு என்ன காரணம்? படகுல வந்து அளவுக்கு அதிகமா பயணித்தார்கள் அப்படிங்கறது மட்டும்தான் காரணம், இல்ல வேற காரணங்கள் ஏதாவது ஆரம்ப கட்ட விசாரணையில தெரிய வந்திருக்கா?
விபத்து நடந்த உடனே எல்லாம் அந்த ரெஸ்கியூ ஆபரேஷன்ல இன்வால்வ் ஆனதுனால வந்து இதுவரைக்கும் கிடைத்த தகவல் படி போட் வந்து கவிழ்ந்துருச்சுன்னு சொல்றாங்க டாப்பல். அது மத்தபடி வந்து என்ன இன்ஃபர்மேஷன் வந்து இனிமே விசாரணை தான் தெரியுங்க. ஏன்னா இங்க இப்ப கிட்டத்தட்ட ஒரு 5:30 அங்க வந்து இருட்டிடுங்க. அதனால வந்து ஃபர்ஸ்ட் ஆக்ஷனா வந்து ரெஸ்கியூ இன்வால்வ் இருந்தோம். இப்ப விசாரணை பண்ணதான் ஆக்சுவல் டீடைல்ஸ் தெரியுங்க என்ன காரணம். போட் வந்து கவிழ்ந்துச்சுன்னு சொல்றாங்க, அதாவது அந்த ஆக்சிடென்ட் விபத்தில் இருந்தவங்க தப்பிச்சவங்க.
உயிரிழந்தவர்கள் வந்து எந்த பகுதியை சேர்ந்தவர்கள், யார் அப்படிங்கறத அடையாளம் கண்டுட்டீங்களா? ஏன்னா தமிழ்நாட்டுல நீங்க குறிப்பிடத்தகுந்த அளவுக்கு வந்திருந்தாங்கன்னு சொன்னீங்க.
ஆமாமா, தமிழ்நாட்டில இருந்து மொத்தத்துல ஒரு 32 பேருங்க. நான் முன்ன சொன்ன மாதிரி 29 adults, 3 குழந்தைகள். அதுல வந்து அடையாளம் கண்டுபிடிச்சது வந்து உயிரோடு இருக்கவங்க வந்து 13 adults, 2 குழந்தைகள் உயிரோடு இருக்காங்க, இதுவரை கண்டுபிடிச்சிருக்கோங்க.
அப்ப மத்தவங்களுடைய கதியெல்லாம் என்னன்னு தெரியல இதுவரைக்கும், அதாவது தமிழ்நாட்டில வந்திருந்தாங்க.
ஆமாமாங்க, அது வந்து இப்ப ரெஸ்கியூ ரீஹபிலிட்டேஷன் ஆபரேஷன்ஸ் எல்லாம் ரெஸ்கியூ எல்லாம் போயிட்டு இருக்கு. சோ இதுக்கப்புறம் வந்து இப்ப ஃபைனல் இன்ஃபர்மேஷன் வந்தாதான் தெரியும் எக்ஸாக்டா வந்து எவ்வளவு பேர் இறந்திருக்காங்க, எவ்வளவு பேர் அதுல உயிர் தப்பிச்சிருக்காங்கிறது.
அந்தமான் நிர்வாகம் உடனடியாக வந்து ஒரு இழப்பீட்டு தொகையும் அறிவிச்சிருக்கு இல்லையா? எத்தனை பேருக்கு அறிவிச்சிருக்கீங்க, எவ்வளவு கொடுத்துருக்கீங்க?
நான் இங்க இப்ப ஹாஸ்பிட்டல் இருக்கேங்க. சோ அறிவிச்சதை பத்தி எனக்கு இன்னும் எந்த தகவல் கிடைக்கலங்க. அது எனக்கு தெரிஞ்சு வந்து லெப்டினன்ட் கவர்னர் அறிவிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதை பத்தி எனக்கு எந்த தகவல் இல்லைங்க. நான் இங்க இருக்கேங்க, நான் ஹாஸ்பிட்டல் இப்ப இருக்கீங்க.
ஹாஸ்பிட்டல் எத்தனை பேர் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க?
கிட்டத்தட்ட உயிரோடு இருக்கவங்களும் யாருமே வந்து கிரிட்டிக்கலான ஸ்டேஜ்ல சொல்ல முடியாது. எல்லாமே ஓரளவுக்கு வந்து அவுட் ஆஃப் டேஞ்சர்னு சொல்றாங்க. எல்லாமே வந்து கிரிட்டிக்கல் ஸ்டேஜோட வெளியதான் இருக்காங்க. கிட்டத்தட்ட 13 பேர் வந்து தப்பிச்சிருக்காங்க எங்க இதுவரை கிடைச்ச தகவல் படி.
அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் சுற்றுலாத்துறை இயக்குநர் விஸ்வகண்ணன். இந்திய இலங்கை மீனவர்களிடையே நாளை சென்னையில் பேச்சுவார்த்தைகள் நடைபெற உள்ளன. இந்த கூட்டத்தில் என்ன விஷயங்கள் குறித்து கவனம் செலுத்தப்படும் என்பதை தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ளது. இது தொடர்பிலான கூடுதல் தகவலுடன் சென்னையிலிருந்து நமது செய்தியாளர் TN கோபாலன்.
நீண்ட நாட்களாக ஆவலுடன் எதிர்பார்க்கப்பட்ட இலங்கை மற்றும் தமிழக மீனவர்களுக்கு இடையேயான பேச்சுவார்த்தை நாளை திங்கள் சென்னையில் நடைபெற இருக்கிறது. பாக்ஜா சந்தியில் மீன் பிடிக்கும் போது தமிழக மீனவர்கள் தொடர்ந்து சந்தித்து வரும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண இச்சந்திப்பு உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் சிறைபிடிக்கப்படக்கூடாது, அவர்களது படகுகள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்படக்கூடாது. பாரம்பரிய கடற்பகுதியான பாக் நீரிணைப் பகுதியில் இரு தரப்பினரும் ஏற்றுக்கொள்ளும் வகையில் மீன்பிடி முறைகள் அமைய வேண்டும் என்ற நோக்கில் பேச்சுவார்த்தை அமையும். ஆபத்து கால நிகழ்வுகள், சுற்றுச்சூழலுக்கு உகந்த மீன்பிடி முறைகள், இவை தொடர்பான தகவல்களை இருதரப்பினரும் பரிமாறிக்கொள்வதற்கான வழிகள் குறித்தும் ஆலோசிக்கப்படும் என தமிழக அரசின் செய்திக்குறிப்பு ஒன்று தெரிவிக்கிறது. மாநில அரசின் பார்வையாளர்களாக மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயபால் மற்றும் அத்துறையின் உயரதிகாரிகள், கடலோர பாதுகாப்பு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் தவிரவும் மத்திய அரசின் உயரதிகாரிகள், இலங்கை அரசின் பிரதிநிதிகள் என பலர் நாளைய பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொள்கின்றனர். ஆனால் பேச்சுவார்த்தையில் நிறைவேற்றப்படும் தீர்மானங்கள் தமிழக அரசின் ஒப்புதலை பெற்ற பிறகே செயல்படுத்தப்படும் என மாநில அரசு தெரிவித்திருக்கிறது. நாளைய பேச்சுவார்த்தைகளில் பெரிதாக தீர்வு எதுவும் எட்டப்படாவிடனும் சந்திப்பு தீர்விற்கான முதல் படியே என்கின்றனர் நோக்கர்கள்.
சென்னையிலிருந்து நமது செய்தியாளர் டி என் கோபாலன். சென்னையில் இருநாட்டு மீனவர்களிடையேயான கூட்டத்தில் பங்கு பெறுவதற்காக இலங்கை குழுவினர் இன்று சென்னை சென்றடைந்துள்ளார்கள். அந்த குழு இலங்கையிலிருந்து பயணமாவதற்கு சற்று முன்னர் அதில் இடம்பெற்றுள்ள ஒரு உறுப்பினரிடம் பேச்சுவார்த்தையில் முக்கியமாக அவர்கள் தரப்பில் என்ன விஷயம் முன்னெடுக்கப்படுகிறது என்பது குறித்தும் இந்த கூட்டம் குறித்து எழுந்துள்ள மாற்று கருத்து குறித்தும் வவுனியாவிலிருந்து நமது செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
அண்மையில் புதுடில்லியில் நடைபெற்ற இருநாட்டு அரச உயர்மட்ட முதற்கட்ட பேச்சுக்களில் சமூகம் அளித்திருந்த பிரதிநிதிகளுக்கு மேலதிகமாக குறிப்பாக மன்னாரிலிருந்து இரண்டு பேர் இந்த குழுவில் சேர்க்கப்பட்டிருக்கின்றார்கள். நாளை நடைபெறவுள்ள பேச்சுவார்த்தைகளில் என்னென்ன விடயங்கள் பேசப்பட வேண்டும் என்பது தொடர்பில் புதுடில்லி பேச்சுக்களுக்கு பின்னர் கொழும்பில் அதிகாரிகள் மட்டத்திலும் வடக்கில் மாகாண மட்டத்திலும் ஆலோசனைகள் நடத்தப்பட்டிருப்பதாக சென்னைக்கு பயணமாவதற்கு முன்னர் மன்னாரைச் சேர்ந்த பிரதிநிதி ஆல்பர்ட் ஜஸ்டின் சொய்சா அவர்கள் பிபிசியிடம் கூறினார்.
டெல்லிக்கு நாங்கள் சென்று வந்த விடயம் சம்பந்தமாக மன்னாரிலே கூடி பேசப்பட்டுள்ளது, யாழ்ப்பாணத்திலே கூடி பேசப்பட்டுள்ளது என்பது மீனவர்களால் சொல்லப்பட்டது. கச்சேரி என்பது எங்களுக்கு இரண்டு அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை. பேச்சுவார்த்தைக்கு செல்பவர்கள் கச்சேரி பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. எல்லை தாண்டி வருவதை உடனடியாக இரு பகுதியினரும் நிறுத்த வேண்டும். ஒரு நாள் கூட எங்களது எல்லைக்குள்ளே மீன்பிடிப்பதற்கு அனுமதிக்க முடியாது என்பதை திட்டவட்டமாக எங்களுக்கு சொல்லும்படி சொல்லியிருக்கிறார்
என்றார் ஜஸ்டின் சொய்சா அவர்கள். புதுடில்லியில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளில் இலங்கையின் நிலைப்பாடு குறித்து தெளிவாக இந்திய தரப்பினருக்கு எடுத்து கூறப்பட்டுள்ளது என்றும் அந்த வகையில் சென்னையில் நடைபெற உள்ள பேச்சுவார்த்தைகளில் பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கான வழி பிறக்கும் என்றும் அவர் குறிப்பிடுகின்றார்.
அத்துமுறை தொழில் செய்வதை நிறுத்தும்படி நாங்கள் அவர்களிடம் சொன்னோம். இந்திய மீனவர்கள் தடை செய்யப்பட்ட தொழிலை மேற்கொள்வதாகவும் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். தாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய தொழில் முறைகளை மாற்றி வருவதாகவும் மிக விரைவிலே அந்த தொழில்களை நிறுத்துவதற்கு தங்களால் என்ன சட்டங்களை கடுமையாக்கி கட்டுப்படுத்துவோம் என அவர்கள் எங்களுடைய அதிகாரிகளுக்கு சொல்லியிருக்கிறார்கள். அந்த வேளையிலே எங்களுடைய களத்துறை அமைச்சர் அவர்களும் அதிகாரிகளும் எல்லை தாண்டி வருபவர்களை இதற்கு பிறகும் அனுமதிக்க முடியாது என்றும் அவ்வாறு நுழைபவர்களை அவர்களுடைய படகுகளை பறிமுதல் செய்வதாகவும் 6 மாதம் தொடங்கி 1 வருஷ காலத்துக்கான சிறப்பினை வழங்கப்படும் என்பதும் இரு பகுதியினரும் அதன் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதிகாரிகள் மட்டும் பேச்சுவார்த்தையிலே எல்லை மீறுபவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்று முடிவு எடுக்கப்பட்டுள்ளதால் எங்களுடைய கடற்படையினருடைய உயர் அதிகாரிகளும் இந்த பேச்சுவார்த்தையில கலந்து கொள்வதால் தமிழக மீனவர்களுக்கும் வடபகுதி மீனவர்களுக்கான பேச்சுவார்த்தையிலே சுமூகமான ஒரு தீர்வு எட்டப்படும் என்பதை நாங்கள் முழுமையாக நம்புகின்றோம்
என்றார் மன்னரைச் சேர்ந்த பிரதிநிதி ஆல்பர்ட் ஜஸ்டின் சொய்சா அவர்கள். இதேவேளை இந்த பிரச்சனைக்கு சுமூகமாக தீர்வு காணப்பட வேண்டும் என்பதில் ஆரம்ப காலந்தொட்டு செயற்பட்டு வந்த தங்களை மீன்பிடித்துறை அமைச்சர் புறந்தள்ளி இருப்பதாக வடமாகாண கடத்தொழிலாளர்கள் இணையத்தின் தலைவர் கந்தவனம் சூரியகுமாரன் அவர்கள் கூறுகின்றார்.
புதுடில்லியில பேச்சுவார்த்தைக்கு கலந்து கொண்ட எங்களுடைய மாகாணத்தை சேர்ந்த பிரதிநிதிகள் நாளைக்கு கலக்க போற பிரதிநிதிகள் 6வது தண்ணிலும் எங்களுடைய பழைய அமைப்புகளை இருக்கிற அமைப்புகளுடைய பிரதிநிதிகளை சந்தித்து இப்படி பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் போனாங்கள் இன்ன இந்த மாதிரி பேசினாங்கள் தொடர்ந்தும் இந்த பேச்சுவார்த்தை நடக்குது நாங்கள் கலந்து கொள்றோம் என்ன விதமான பிரச்சனைகளை நாங்கள் முன்வைக்க வேணும் என்ற ஒரு பகிர்வு தன்மை இதுவரை நடைபெறவில்லை. இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசாங்கம் தமிழ்நாட்டு மீனவர்களுடைய நலனிலே அக்கறை இருக்குன்னு சொன்னால் நம்ம நாட்டிலே மாகாண சபை அரசாங்க அதிகாரிகள் எங்கண்ட மீனவர்களே அதிக அக்கறை கொள்ள வேணும். இப்படி பேச்சுவார்த்தை நடக்குதென்றால் அவர்கள் முன்னோடியாக இருந்து இங்கே இருந்து ஒரு குழுவை அவர்கள் அனுப்பி வைக்க வேண்டிய கட்டத்தில் இன்றைக்கு அவர்கள் மௌனம் சாதிக்கிறார்கள். இந்த நடவடிக்கைக்கு அதிருப்தி தான் வரும், திருப்தி வராது. மாகாண கடத்தொழில் அமைச்சருக்கு கூட எங்களுடைய பிரதிநிதி நேரடியாக இந்த பிரச்சனையில் இப்படி இப்படி இருக்குது, இப்படி ஒரு பேச்சுவார்த்தை வரப்போகுது, அதுக்கிடையில நீங்கள் ஸ்டடி பண்ணி எங்களுடைய பிரதிநிதிகளை கூப்பிட்டு கதைச்சி இதை ஒழுங்கு செய்ய வேணும் என்று சொல்லி எங்களுடைய பிரதிநிதிகள் நேரடியாக கதைச்சிருக்கிறார்கள். நாங்கள் அதுக்கு நடவடிக்கை எடுப்போம் என்று சொன்னார்களே தவிர எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை
என்றார் வடமாகாண கடத்தொழிலாளர் இணையத்தின் தலைவர் கந்தவனம் சூரியகுமாரன் அவர்கள்.
வவுனியாவிலிருந்து நமது செய்தியாளர் மாணிக்க வாசகம். இலங்கையில் நீண்ட காலமாக சிறையில் இருக்கும் அரசியல் கைதிகளின் விடுவிப்பு தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றும் பாதுகாப்பு செயலாளர் ஆகியோரிடையே அண்மையில் சந்திப்பு ஒன்று நிகழ்ந்துள்ளது. இதுகுறித்த விவரங்களுடன் நமது மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
வடமாகாண சபை தேர்தல் நடைபெற்று 4 மாதங்கள் கடந்துவிட்ட போதிலும் மக்களால் வழங்கப்பட்ட ஜனநாயக உரிமையை நிராகரிக்கும் வகையில் அரசாங்கம் நடந்து கொள்வதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர் இரா சம்பந்தன் குற்றம் சாட்டுகின்றார். இன்று திருகோணாமலையில் நடைபெற்ற இலங்கை தமிழிசை கட்சியின் மத்திய குழு கூட்டத்தின் பின்பு செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அவர்,
வடமாகாணத்தினுடைய முதலமைச்சர் தான் பெற்ற ஆணையின் அடிப்படையில் வடமாநிலத்தில் அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்பட வேண்டிய சில நடவடிக்கைகள் சம்பந்தமாக அரசாங்கத்திற்கு அறிவித்திருக்கின்றார். ஜனாதிபதியுடைய செயலாளரை சந்தித்து உரையாடியிருக்கின்றார். ஜனாதிபதியை சந்தித்து உரையாடியிருக்கின்றார். ஆனால் அவருக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளின் அடிப்படையில் அந்த கருமங்கள் இன்னமும் நிறைவேற்றப்படவில்லை. அந்த கருமங்கள் நிறைவேற்றப்படாத காரணத்தின் நிமித்தம் மாகாண சபை முறையாக இயங்க முடியாத ஒரு நிலைமை தொடர்ந்து வருகின்றது. இதிலிருந்து ஒன்று தெளிவாகின்றது, வடமாகாண சபையை முறையாக இயங்க வைப்பது இந்த அரசாங்கத்தின் நோக்கம் அல்ல என்பது தெளிவாகின்றது. இது வேதனைக்குரிய ஒரு விடயம். மக்களால் அளிக்கப்பட்ட ஆணையை, மக்களால் தெளிவாக கூறப்பட்ட ஜனநாயக முடிவை அரசாங்கம் இதன் மூலமாக நிராகரித்து அந்த மக்களுடைய தீர்வை பிரயோசனமற்றதாக ஆக்கின்றது
என்றும் குறிப்பிட்டார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு மட்டக்களப்புக்கு வருகை தந்த பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கோத்தபாய ராஜபக்ச மட்டக்களப்பு ஆயர் பொன்னையா ஜோசப் அவர்களை சந்தித்து பேசியிருந்தார். இந்த சந்திப்பில் சிறைச்சாலைகளில் உள்ள தமிழ் அரசியல் கைதிகள் தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கோத்தபாய ராஜபக்சவிடம் ஆயர் பொன்னையா ஜோசப் சுட்டிக்காட்டியிருந்தார். இதற்கு பதிலளித்த பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் தன்னிடம் தமிழ் அரசியல் கைதிகளின் புனர்வாழ்வு பற்றி தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர் இரா சம்பந்தன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் ஆகியோருடன் பேசியிருப்பது பற்றி தன்னிடம் கூறியிருந்தார் என ஆயர் பொன்னையா ஜோசப் தெரிவித்திருந்தார். இது பற்றி இரா சம்பந்தனிடம் கேட்ட போது
அதை செய்வதற்கே எங்களை சம்பந்தப்படுவான், அதை செய்ய விரும்பினால் செய்யலாம் தானே. அந்த சிறை கைதியை நான் சந்திக்காமல் அது அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லல. ஆனால் சிறையில் உள்ள கைதிகளை பொறுத்தவரையில் அவர்களுக்கு புனர்வாழ்வு அளித்து அரசாங்கம் விடுவிக்க விரும்பினால் அரசாங்கம் தாராளமாக அதை செய்யலாம். அதுக்கு என்னுடைய சம்மதத்தை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, செய்யட்டும். செய்தால் அவர் விடுவிக்கப்படுவார், அவ்வளவு தான் கதை. பல மாதங்களுக்கு முன் அவரை நான் சந்தித்த பொழுது ஒரு காகிதத்தை பற்றி என்னுடன் பேசினவர், எங்களுடைய கோரிக்கை என்னவென்றால் யாராவது தடுப்பு காவலில் இருப்பதாக இருந்தால் அவர்களுக்கு மாறாக வழக்கு இல்லாவிட்டால், அவர்களுக்கு வழக்கு போடக்கூடிய நிலைமை இல்லாவிட்டால் அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு மாறாக வழக்கு இருந்தால் அந்த வழக்கு விசாரணை செய்யப்பட்டு துரிதமாக ஒரு முடிவுக்கு வந்தால் அவர் குற்றவாளியாக காணப்பட்டால் அவர் தடுப்பு காவலில் உள்ளவராக இருக்க மாட்டார். ஆதாரம் இல்லாவிட்டால் விடுவித்தால் தண்டை வீட்டுக்கு செல்வார். இதுதான் நிலைமை. அது நடைபெற்றதா நமக்கு தெரியவில்லை. ஆனால் அதிலையும் பார்க்க முக்கியமான விடயங்கள் என்னவென்றால் இளைஞர்கள் யுவதிகள் இல்லாமல் போயிருக்கின்றார். அது 5000 அதிகமாக இருக்கலாம். அவர்களுக்கு என்ன நடந்தது, அதுபடி சம்பந்தமாக ஒன்றும் நடைபெறவில்லை
என்று பதிலளித்தார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன்.
நமது மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார் செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இந்தியா செல்லும் சுற்றுலா பயணிகளிடையே ஆச்சரியத்தையும் ஆர்வத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒன்று சாலையோரம் நடைபெறும் சிகை அலங்கார தொழில். பெருநகரங்கள் மட்டுமில்லாமல் கிராமங்களில் இதை இன்றளவும் பார்க்கக்கூடும். ஒருபுறம் சாலையோரத்தில் இப்படி மூடி திருத்துபவர்கள் தமது வாழ்வாதாரத்திற்கான பணியை முன்னெடுத்து வரும் அதேவேளை இன்று இந்தியாவில் சிகை அலங்கார தொழில் மிக வேகமாக முன்னேறி வருவதோடு நாகரிகமாக மாறி ஒரு வளமான தொழிலாக வளர்ந்துள்ளது. இந்த முன்னேற்றம் காரணமாக லாபம் அளிக்கும் இந்த தொழிலில் சர்வதேச நிறுவனங்களின் பார்வையும் இந்தியா மீது திரும்பியுள்ளது. கூடுதல் தகவல்களுடன் பிபிசியின் சபீர் ஹஷ்மி, தமிழில் சீவகன்.
முடிதிருத்துதல், தோர் சிகிச்சை, மசாஜ் எல்லாம் ஒரே இடத்தில். இந்திய நகரங்களில் இளைஞர்கள் எல்லாம் இங்குதான் படையெடுக்கின்றார்கள். ஆணும் பெண்ணும் ஒரே இடத்திலேயே முடிதிருத்தலாம். என்ரிச் நடத்துகின்ற சலூனுக்கு ஒரு வாரத்தில் 650 வாடிக்கையாளர்களாவது வருகின்றார்களாம்.
மேலும் மேலும் இளைஞர்கள் வேலை செய்ய தொடங்க தொடங்க வருமானமும் அதிகரிக்கிறது. அந்த வருமானத்தை அவர்கள் தமக்கே செலவு செய்கிறார்கள். அழகுபடுத்தலுக்கு அதில் எப்போதும் அதிக பணம் ஒதுக்குகிறார்கள். அவர்கள் பாட்டிக்கு பயணங்களுக்கெல்லாம் செலவு செய்தாலும் இதற்கும் அதிகம் ஒதுக்குகிறார்கள்.
இந்த மாதிரி இருபாலாறும் வருகின்ற யூனிசெக் சலூன்களுக்கு வந்துதான் நானும் முடிதிருத்தி செலவு செய்வேன். இந்திய நகரங்களில் கடந்த 45 வருடங்களில் இவை மிக பிரபல்யம். மிகச் சிறப்பான சேவை செய்கின்ற யூனிசெக் சலூன்கள் மும்பையில் மாத்திரம் 400 இருக்கின்றன. வாய்ப்பு இருப்பதை பார்த்ததும் பல சர்வதேச வணிக முத்திரை இருக்கின்ற சலூன் நிறுவனங்களும் இந்தியாவுக்கு படையெடுத்தன. அவற்றில் பல வளர்ந்து வருகின்ற நடுத்தர வர்க்கத்தினரை இலக்கு வைக்கின்றன. ஆனாலும் இந்த உலக வணிக நிறுவனங்கள் இந்திய வாடிக்கையாளர்களின் தேவைகளுக்கு ஏற்ப தம்மை மாற்றிக்கொள்ளவும் வேண்டியிருக்கின்றது.
One of our strategic move was defining a local pricing. The euro and the dollar pricing doesn't work.
நம்முடைய முக்கிய யுக்தி நகர்வானது உள்ளூர் விலைக்கேற்ப நாமும் மாறிக்கொள்வது. யூரோ டாலர் கணக்கில் இங்கு வாங்க முடியாது. ஐரோப்பாவை விட 70% மலிவாகத்தான் நாங்கள் இங்கு வேலை செய்கிறோம். ஆனால் இதை ஏதோ ஆரம்பத்தில் வாடிக்கையாளர்களை கவர்வதற்காக நாம் செய்யவில்லை. தொடர்ந்தும் இதுதான் நமது விலையாக இருக்கும்.
அதிகம் பேருக்கு தோல் சிகிச்சை மசாஜ் போன்றவை தேவைப்படும் நிலையில் அதற்கான உரிய பயிற்சி இவர்களுக்கு இருக்கின்றதா? அடுத்த 5 வருடங்களில் இந்த விடயங்களில் 600,000 நிபுணர்கள் தேவை என்று சலூன் தொழில்துறை மதிப்பிட்டிருக்கின்றது. ஆகவே சிகை அலங்கார பயிற்சிக்கான தேவை அதிகரித்திருக்கின்றது. மும்பையில் இந்த பயிற்சி நிறுவனத்தை நடத்துகின்ற ஜாவித் ஹபீப் நாடெங்கும் இதுபோல 41 பயிற்சி நிலையங்களை வைத்திருக்கின்றார். மேலும் திறக்கவும் அவர் திட்டமிட்டிருக்கின்றார்.
நிகழ்ச்சியில் நிறைவாக
தங்க மண்ணில் தங்கிய தமிழர்கள், பர்மிய தமிழர்கள் குறித்த நெடுந்தொடரின் 16 பாகம். தயாரித்து வழங்குபவர் சுவாமிநாதன். பர்மாவிலிருந்து இந்தியா திரும்பிய தமிழர்கள் சந்தித்த சவால்கள் குறித்தும் அவர்களின் பர்மிய நினைவுகள் குறித்தும் இந்த பாகமும் அடுத்த பாகமும் ஆராயும்.
எங்கள் ஃபாதர் ரிட்டையர் ஆனப்புறம் பவுட்டோர் ஒரு இடம் இருக்குது, 5 miles ஆர் 7 miles அவுட்சைடு, இது அங்கே வீடு கட்டினார். இதெல்லாம் வெஜிடேரியன் காலனி, ஒன்லி குஜராத்திஸ் அண்ட் டெவல் பிராமின்ஸ். அங்கே வீடு கட்டிட்டுருந்தோம். அதில் எங்களுக்கு நிறைய பெரிய பிளாட் ஆஃப் லேண்ட் இருந்தது. அந்த வீட்டில் இருந்த வரைக்கும் ஒரு சல்லி காசுக்கு கறிகா நாங்கள் வாங்கினது இல்லை. வீட்டிலேயே எங்களுக்கு மாடு இருந்தது.
பிரிட்டிஷ் நிர்வாகத்தின் கீழ் பர்மா இருந்தபோது காலனி ஆட்சி நிர்வாகத்தில் வேலை செய்வதற்காக அங்கே சென்ற குடும்பத்தைச் சேர்ந்தவர் கிருஷ்ணமூர்த்தி. பர்மாவில் பிறந்து வளர்ந்தவர், பிரபல கர்நாடக சங்கீத விமர்சகரான மறைந்த சுப்புடுவின் சகோதரர். அமைதியாக வளமாக இருந்த இவர்களின் வாழ்க்கை போரால் மாறியது.
ஒரு நாள் காலங்கடத்தால 4 மணிக்கு பக்கத்து வீட்டுக்காரர் வந்து சொன்னார், 8 மணிக்கு கப்பல் போகுது, வரீங்களா? எல்லாம் மூட்டை கட்டின்னு ஏறிட்டே இருக்கும் கப்பலில். காலையில் 5:30 to 6 இருக்கும். ஜாப்பனீஸ் பாபர்ஸ் வந்தது. நாங்கள் சாப்பாடெல்லாம் கொண்டு வந்துருந்தோம், தயிரிஞ்சாதம், புளியஞ்சாதம், பெருப்பொடி, எள்ளுபொடி, அது இது, ஒரு 10-15 பேருக்கு. ஏர் ரைடு வந்ததுனால அந்த கேப்டன் என்ன சொல்ல, எல்லாம் டெக்கை விட்டு கீழே போக்குவரட்டு, எல்லாம் கீழே ஓட்டணும். 45 minutes 1 hour போல் அட்டாக் இருந்தது. அப்புறம் அவங்க வந்து பார்த்தா சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இவனும் 4 கப்பலில் ஒரு அரிசி பருப்பு கீழேந்து வாங்கி பருப்பு அரிசி சாப்பிட்டுட்டு வந்தோம்.
இந்தியாவுக்கு வந்த பிறகு சில மாதங்கள் கஷ்டப்பட்ட இவர் பிறகு ஆல் இந்திய ரேடியோவில் வேலைக்கு சேர்ந்தார். பின்னாளில் இந்திய அரசு தொலைக்காட்சியான தூர்தர்ஷனின் தலைவராக பதவி வைத்த இவர் ஐநா அமைப்புகளிலும் பணியாற்றியிருக்கின்றார். பர்மாவில் மிகவும் மோசமான நிலையில் இருந்த இந்திய கூலி தொழிலாளர்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக தமது தந்தை பள்ளிக்கூடங்களை நிறுவியதை பெருமையுடன் நினைவு கூறும் கிருஷ்ணமூர்த்தி, இந்தியர்கள் உள்ளூர் மக்களை மதிக்கவில்லை என்கிறார்.
ரொம்ப அவங்களோட இணைஞ்சு போகலை, அதனால்தான் அவங்களுக்கு நம்ம மேலே ரொம்ப கோபம். நம்ம இங்கே என்னவோ மயிலாப்பூரில் ட்ரிப்ளிகேட்டில் என்ன பண்ணுறப்போ அதையே பண்ணிகிட்ருப்போம், அவங்களோட இணைய மாட்டோம். அது ஒரு பெரிய மிஸ்டேக் நம்ம பண்ணது.
தமிழ் சமூகத்தில் கல்வி ரீதியாக முன்னேறியிருந்த பிராமணர்கள் அரச நிர்வாகத்தில் அதிகம் இருந்தார்கள் என்றால், நகரத்தார்கள் என்று அழைக்கப்படும் காரைக்குடியை சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த செட்டியார்கள் பெரும் நிலக்கிழார்களாக உயர்ந்தனர். பர்மாவில் கிடைத்த செல்வமே வறண்ட பூமியான செட்டி நாட்டில் பல அழகிய மாளிகைகள் எழ வழிவகுத்தது.
Our journey begins in 1898 when 14-year-old Murugappa Chettiar accompanied his uncle as apprentice to the British province of Burma. He eventually set up his own banking practice.
பர்மா சுதந்திரமடைந்த பிறகு விவசாயமும் தொழிலும் தேசியமயமாக்கப்பட்டது. வட்டி தொழிலும் தடை செய்யப்பட்டது. தொழில் ஏதும் செய்ய முடியாத நிலையில் பல செட்டியார்கள் 1960களில் இந்தியா திரும்பினர். தற்போது 87 லக்ஷ்மணன் செட்டியார் தனது பர்மிய வாழ்க்கை குறித்து நம்மிடம் பகிர்ந்து கொண்டார்.
இங்கிருந்து பர்மா போகிற போது எனக்கு 10. எங்கள் சொந்தக்காரர் ஒருத்தர் கூட போனேன். இனாஞ்சான் சவுங்கிறது வந்து மண்ணெண்ணெய் எடுக்கிற இடம், குழாயில் எடுத்து அதை ஆயில் ஆக்கிற இடம். நகரத்தாரிகளுக்கு பெரும்பகுதி வட்டி கடை தான், பெரிய மார்க்கெட்டு. அந்த மார்க்கெட்டில் வந்து தினசரி கிஸ்தி மாதிரி கொடுத்து வாங்கிறது. 10,000 கொடுத்தா 500 எடுத்துக்கிறது முதல்ல வட்டியாக.
ஒரு நாளைக்கு
இல்லை, 1 மாதத்துக்கு 30 தினசரி போய் அவங்க வியாபாரம் பண்ணுற இடத்துல பணம் வசூல் பண்ணிக்கின்னு வரது. இந்த தொழில் செஞ்சான்.
இவரது மனைவியான விசாலாட்சி அச்சி பர்மாவில் 15 வாழ்ந்திருக்கின்றார்.
அமைதியான ஜனங்க, நல்ல ஜனங்க, நல்லா அழகாக இருப்பாங்க, கபடு சூது இல்லாதவங்க. தலைமுடி வந்து நம்ம நாட்டில் நாலு வருஷத்துக்கு கூட ஒரு சாம் வளர்றது கஷ்டம். அங்கே உள்ள நலமான மூளைகளை கண்டு தலை தலைன்னு முடி வளர்ந்து ஒரு கெசத்துக்கு வந்துடும். நாலு மாதத்தில் அதை கட் பண்ணி நம்ம இந்தியர்கள் அதை வாங்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. நம்ம ஊருக்கு நம்ம பொம்பளைகளுக்கு கொண்டு போகணும், தலைமுடி பத்தாதவர்களுக்கு வச்சுக்கிறதுக்குன்னு சொல்லி செய்வாங்க.
அரசியல் சூழல் காரணமாக பர்மாவிலிருந்து வெளியேறியதால் இவர்களுக்கு பொருளாதார ரீதியாக பெரும் நஷ்டம் ஏற்பட்டது.
வட்டிக்கு கொடுத்துருந்தோம் பெரும் பணம், அதை அப்புறம் வாங்க முடியலை. புறப்பட சொல்லிட்டாக அவங்க எப்படி தருவாங்க, அதை வாங்க முடியலை. அதெல்லாம் கொஞ்சம் இழந்துட்டு இருந்தேன். போட்டோம் கிட்டோம் கொஞ்சம் நகை இருந்ததை கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். எங்களுக்கு மேப்பாக்குறதுக்கு கணக்கப்பிள்ளை இருந்தார், அவரை நீ என்ன ஒன்றாலும் செய்யான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம்.
சொந்த வீடெல்லாம் இருந்துச்சு. ஈனா அஞ்சாஞ்சவுங்கிற பகுதியில் தொழில் இருந்தது ரொக்க லேவாதேவி. இந்த ரொக்க லேவாதேவியை மட்டும் கொண்டுக்கின்னு வர முடிஞ்சுது, மற்றதெல்லாம் கொண்டு வர முடியலை. அதெல்லாம் அப்படி அப்படியே போட்டுட்டோம். நேரு இடத்துல மனு கொடுத்து எங்களுக்கு நஷ்ட இடத்தரணும் போகணும்னு கொடுத்தோம். அது ஒன்றும் சரியாகல. இங்கே வந்து வெறும் ஆளாக தான் வந்தோம், ஒன்றும் பொருளாதாரங்கள் கிடையாது. நாலு பசங்களை கூட்டிக்கின்னு வந்தோம். ஒரு ஆள் பர்மாவிலிருந்து பாஸ்போர்ட் எடுத்துக்கிட்டு நான் ஊருக்கு போகிறேன்னு சொன்னால் 300 ரூபா கை செலவுக்கு தருவேன், அதை வச்சுக்கின்னு வர வேண்டியதான். அப்புறம் மிச்சமெல்லாம் அவன் நாட்டிலேருந்து கொண்டாடப்படாது, அந்த மாதிரி சட்டம் போட்டாங்க.
இங்கே வந்ததுக்கப்புறம் இந்திய அரசாங்கமோ தமிழ்நாடு அரசாங்கமோ உங்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சாங்களா?
எங்களுக்கு எந்த உதவியும் செய்யலை. நீங்கள் பர்மாவில் நல்லா சம்பாரிச்சிய, ரொம்ப நாடு இருந்திய, அதனால் இந்தியாவிலிருந்து எதுவும் உதவி செய்ய முடியாது அப்படின்ட்டாங்க.
இந்தியா வந்த பிறகு சுயதொழில் செய்து படிப்படியாக முன்னேறி தமது பிள்ளைகளை நல்ல நிலைக்கு கொண்டு வந்து விட்டார் லக்ஷ்மணன் செட்டியார்.
பிள்ளைங்கள்லாம் சின்ன சின்ன பிள்ளைகளாக இருந்தாங்க. இங்கே விழுப்புரத்தில் வந்து செட்டில் பண்ணி கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல் பண்ணிக்கினா படிக்க வச்சு, கஷ்டப்பட்டு படிக்க வச்சு, கஷ்டப்பட்டு பணம் சேர்த்து இதுக்கு எங்களோட துயர்ந்து வேலை செஞ்சு பொழைச்சி வந்தவங்கதே.
பத்து 10 லட்சம் ஏக்கருக்கும் மேலான நிலங்களையும் பிற சொத்துக்களையும் தாம் இழந்திருப்பதாக செட்டியார்கள் கூறுகின்றனர். சுமார் 70க்கும் மேற்பட்ட நகரங்களில் இருக்கும் நிலங்களையும் மற்ற சொத்துக்களையும் மீட்க பர்மா நகரத்தார் முதலீட்டுக் குழு என்ற அமைப்பு தற்போது முனைந்து வருகிறது. இந்த சொத்துக்களின் மதிப்பு 1 லட்சம் கோடி ரூபாய்க்கும் மேல் இருக்கும் என்று அந்த குழு மதிப்பிட்டிருக்கிறது. சொத்துக்களை மீட்பதில் உள்ள சிக்கல்களை விளக்குகிறார் நகரத்தார் முதலீட்டுக் குழுவைச் சேர்ந்த கைலை சுப்பிரமணியன்.
என்னுடைய பார்ட்னர் பர்மாவில் வண்டி தொழில் வைத்திருந்தார், ஒரு ஜவுளி கடை வைத்திருந்தார். உலக போர் நடக்கும் பொழுது அரசாங்கம் அனைத்து சொத்துக்களையும் எடுத்துக்கொண்டு அவரை விரட்டிவிட்டது. அவர் கையில் எந்த சொத்துக்களையும் எடுத்துக்கொண்டு வர முடியாமல் சுமார் 32 நாட்கள் நடந்து கல்கத்தா எல்லைக்கு வந்து பிறகு எங்களை தொடர்பு கொண்டார். பிறகு எங்கள் ஆட்கள் சென்று அவரை அழைத்து வந்தார்கள். ஆனால் அவர் வரும் பொழுது டாக்குமெண்ட்ஸ் அனைத்தையும் கையோடு எடுத்து வந்திருந்தார், அதை எங்கள் வீட்டிலே வைத்திருந்தார். பல ஆண்டுகள் கழித்த பிறகு இதனால் என்ன உபயோகம், திரும்பி நம் பர்மாவுக்கு செல்வதற்கோ இந்த பொருட்களை மீட்பதற்கோ வழி இல்லை என்று எண்ணி என்னுடைய தந்தையார் சித்தப்பா அனைவரும் சேர்ந்து அதை அனைத்தையும் ஸ்கேப் பண்ணிவிட்டார்கள். ஸோ இப்பொழுது நாம் பர்மாவுக்கு முயற்சி செய்தாலும் கையில் டாக்குமெண்ட் இல்லாததால் நாங்கள் முயற்சி எடுக்கவில்லை. இதுபோல் ஏராளமான குடும்பங்கள் இருக்கிறார்கள்.
பர்மிய நிலம் பர்மியர்களுக்கே உரியது, அதில் வெளியாட்கள் சொந்தம் கொண்டாட எவ்வித நியாயமும் இல்லை என்பதே பர்மிய சமூகத்தின் நிலைப்பாடாக இருக்கிறது. பூகோள அரசியல் மற்றும் வரலாற்று ரீதியான காரணங்களால் இந்த பிரச்சனையில் கவனம் செலுத்த இந்திய அரசும் தயங்கி வருகிறது. இந்நிலையில் இந்த முயற்சிகள் எந்த அளவுக்கு பலன் தரும் என்பது கேள்விக்குறியாகவே இருக்கிறது. தங்க மண்ணில் தங்கிய தமிழர்கள் தொடர் நிகழ்ச்சி கேட்டீர்கள். இந்த தொடரின் அனைத்து பகுதிகளையும் நேயர்கள் bbctamil.com என்ற எமது இணையதளம் மூலமாக கேட்கலாம்.
நேர்களே, ஒரு விளையாட்டுச் செய்தி. இப்பொழுது இந்த ஆண்டின் முதல் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் போட்டியை சுவிட்சர்லாந்தைச் சேர்ந்த ஸ்டானிஸ்லாஸ் வாவின்கா வென்றுள்ளார். மெல்பர்னில் இன்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் அவர் உலக ஆடவர் தரப்பட்டியலின் முதல் இடத்தில் இருக்கும் ஸ்பெயினின் ரஃபேல் நடாலை 6-3, 6-2, 3-6, 6-3 எனும் செட் கணக்கில் வென்றார். இது ஸ்டானிஸ்லாஸ் வாவின்கா பெறும் முதல் கிராண்ட்ஸ்லாம் வெற்றியாகும். இந்த வெற்றி குறித்து இந்தியாவின் முன்னாள் டேவிஸ் கப் கேப்டன் ரமேஷ் கிருஷ்ணன் அவர்களின் திறனாய்வை நேயர்கள் நாளை இடம்பெறவுள்ள விளையாட்டு அரங்கத்தில் கேட்கலாம் எனும் தகவல்களுடன் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.